தேதி மாசி மாதம் 2022 புதன்கிழமை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இன்றைய நேயர் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இறைவனுக்கும் ரவிஷான் மாஸ்டருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இன்றைய நேராக இணைந்து சிறப்பிக்க அழகான பாடல்களையும் விளக்கங்களையும் தெளிவாக வழங்கி என்று இணைய காத்திருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து சுரேஷ் அவர்கள். அவரை அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்று கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய தினம் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியின் ஊடாக வவுனியூர் இரா உதயனின் விதி வரைந்த பாதையிலே என்னும் கதையின் விமர்சன அரங்கம் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த விமர்சனத்தை எழுதியவர் புலோலியூர் ஆ ரத்தின வேலோன். இதனை வாசித்து அளிக்க வருகின்றார் எங்கள் மதிப்புக்குரிய மூத்த அறிவிப்பாளினி திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். அனைவரையும் அன்பு வணக்கத்தோடு வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய தினம் இந்த அழகிய நாளை அருமையான ஒரு பக்தி பாடலோடு ஆரம்பிப்போம். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. இதோ இன்றைய அழகிய அந்த கண்ணன் பாதம் பணிந்து இன்றைய நிகழ்வு ஆரம்பம் ஆகின்றது. உங்களை மகிழ்விக்க இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நீரா சுரேஷ்.
கோவிந்தா கோகுல நந்தா கோபாலா யசோதை கண்ணா மணிவண்ணா யாதவ சிடரே
அருமையான அந்த பரந்த அமன் மீது அமைந்த ஒரு அழகான பாடலோடு இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து இருக்கின்றோம். முதல் நிகழ்வாக ஒரு 15 நிமிடம் இந்த விமர்சன அரங்கம் நிகழ்ச்சிக்குள் சென்றுவிட்டு இன்றைய நேயர் நிகழ்வுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். விமர்சன அரங்கத்தோடு அருமையான விதி வரைந்த பாதையிலே என்ற சிறு கதையின் விமர்சன அரங்கத்தை எழுதி வழங்கியவர் புலோலியூர் ஆவண்ணா ரத்ன வேலோன் அவர்கள். வவனியூர் இரா உதயனின் விதி வரைந்த பாதையிலே என்ற புத்தகத்தின் விமர்சன அரங்கத்தை வழங்கியவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இதனை அன்பாக கம்பீரமாக வாசித்து அளிக்க வருகின்றார் எங்கள் மூத்த அறிவி பாலினி திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். அனைவரையும் அன்பாக ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் வரவேற்று கொள்கின்றேன்.
வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியின் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் லண்டனில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் வவனியூர் இரா உதயணனின் விதிவரைந்த பாதையிலே நாவல் பற்றி, இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய அறிமுகம் இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை 2025 சித்திரையில் ஜீவநதி வெளிக்கொணர்ந்த வவனியூர் இரா உதயணனின் ஆளுமை சிறப்பிதழில் இடம்பெற்ற கட்டுரையாகும். விமர்சன அரங்கம். வவனியூர் இரா உதயணனின் விதி வரைந்த பாதையிலே நாவல் பற்றிய அறிமுகம். எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஈழத்து இலக்கிய வழியில் வவனியூர் என்றதும் இரா உதயணன், நீ பி அருளானந்தம், அகலங்கன் போன்றவர்களே முதலில் நினைவில் எழுவர். நாவல் இலக்கிய துறையில் தேசிய சாகித்ய விருது மற்றும் சிறப்பு சான்றிதழ்களை இம்மூவரும் பெற்றிருப்பதற்கும் அப்பால் அத்துறையில் அவர்களது வகிபாகம் விதந்துரைக்கத்தக்க வகையில் வியாபித்திருப்பதும் அதற்கான காரணங்கள் எனலாம். இவர்களுடன் மைதிலி தயாபரன் மற்றும் வவுனியாவை வாழ்விடமாக கொண்ட தமிழ்கவி போன்றோரது பங்களிப்பும் அண்மை காலங்களில் ஆரோக்கியமான திசையில் வளர்ச்சியடைந்து வந்திருப்பது கண்கூடு. வவனியூரில் நாவல் வடிவ வளர்நிலைகளுக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற புனை பெயரில் எழுதிய யாமினி சிவராமலிங்கம் மற்றும் நாவண்ணா தர்மராஜா எனும் இயற்பெயருடைய அகலங்கன் ஆகியோரது முதன் முயற்சிகளே கால்கோளாய் அமைந்தன என்றால் அது மிகையாகாது. யாமினியின் நிலவேணி மயங்காதே, அகலங்கனின் அலைக்குமுள் போன்றவற்றை இவ்வகையில் குறிப்பிடலாம். இவர்களுள் உயர்கல்விக்காக லண்டன் சென்ற உதயணன் தனது படிப்பினை நிறைவு செய்த பின்னர் அங்கேயே நிலை கொண்டு தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றில் நிதிப்பணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். புலம்பெயர்ந்து நீண்ட காலங்களான பொழுதிலும் இன்னமும் தனது பிறந்தகத்து பெயரினை தனது பெயருடன் இணைத்து தனது ஊரிற்கு பெருமை சேர்த்து வரும் உதயணனின் இலக்கிய பணியும் அதனோடு விரவி நிற்கும் இலக்கிய செயற்பாடுகளும் மிகுந்த கவனத்தை ஈர்ப்பனவாக அமைவன. ஈழத்து இலக்கிய உலகில் 1970களின் இறுதி கூற்றில் உதயணன் உதயமாகிறார். ஈழநாடு பத்திரிகையில் 1979 பிரசுரமான அந்த 2 பைத்தியங்கள் எனும் சிறுகதை உதயணனின் இலக்கிய பிரவேசத்திற்கு அடித்தளமாகின்றது. இற்றை வரை 70-க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருந்தாலும் 1983 கருப்பு ஜூலை கலவரத்தில் துரதிருஷ்டவசமாக அநேகமான இவரது கதைகள் தீக்கிரையாகிவிட்டன. எஞ்சி இருந்தவற்றையும் அதன் பின்னர் எழுதியவற்றையும் ஒன்று சேர்த்து 2009 2015 முறையே மாறுபட்ட சூழலில் வேறுபட்ட மனிதர்கள் மற்றும் வன்னிவலி ஆகிய 2 சிறுகதை தொகுதிகளை வெளிக்கொணர்கிறார். சிறுகதைகள் மூலமே உதயணன் முகிழ்ந்து வந்த பொழுதிலும் அதன் பின்னர் இவர் ஈடுபாடு காட்டிய நாவல் முயற்சிகளே ஈழத்து இலக்கிய உலகிற்கும் சர்வதேசிய மட்டத்திற்கும் ஆசிரியரை அடையாளமாக்கின எனலாம். ஆழ்மன உணர்வுடனும் புனைவு தாக்கத்துடனும் நாவல் இலக்கியத்தை படைக்க முனைந்ததாலும் தனது தரிசனத்தின் கவனங்களை பகிரவும் கருத்து நிலைகளை வெளிக்கொணரவும் நாவலை ஒரு சாதனமாக கொண்டதாலும் உதயணனால் அத்துறையில் இலகுவில் மேற்கிளம்பி வர முடிந்தது. இதன் விளைவால் 2008 சுருதி பேதம் அடைகிறது, விதி வரைந்த பாதையிலே எனும் இரு நாவல்களையும், 2009 நூலறிந்த பட்டங்கள் எனும் நாவலினையும், தனி நிலவு உயிர்காற்று ஆகிய இரு நாவல்களை 2010 வலியின் சுமைகள் எனும் நாவலினை 2015 மொத்தம் 6 நாவல்களை 8 ஆண்டுகளுக்குள் உதயணனால் படைக்க முடிகிறது. இவற்றுள் விதி வரைந்த பாதையிலே அரச தேசிய விருதுடன் தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்ற விருதினையும் வெல்கின்றது. நூலறிந்த பட்டங்கள் தமிழ்நாடு கலையிலக்கிய பேரவையின் விருதையும், தனி நிலவு கொடகே சாகித்ய விருதையும், சின்னப்பாரதி அறக்கட்டளை முதன்மை விருதையும், மேற்படி 6 நாவல்களும் சிறந்த நாவலாசிரியருக்கான லண்டன் தமிழினி விருதையும் பெற்று உதயணனுக்கும் பவனியூருக்கும் பெருமை சேர்த்தன. உதயணன் தனது சித்தாந்தங்களையும் கருத்து நிலைகளையும் ஒருபோதும் தன் புனைவினோடு புகுத்தி பரப்புரை செய்பவர் அல்லர். தனது நாவல்களை நகர்த்தும் முறைமையினாலும் படைப்பு மொழி மற்றும் பாத்திரங்களின் இயங்கு நிலைகளின் ஊடாகவுமே தனது கோட்பாடுகளை உணர்த்தி நிற்பார். இதனால்தான் அவரது படைப்புகள் போதனை பண்புகள் ஏதுமின்றி நேர்த்தியான கலை வடிவம் பெற்று கனதியுடன் திகழ்கின்றன. அவரது நாவல்களின் உட்பிரதி கூறுகள் வாசகரிடத்தே அதிக கவனம் பெற்று விளங்குவதாலும், நாவல்கள் கட்டிருக்கத்துடனும் வெகு காத்திரத்துடனும் திகழ்வதாலுமே ஈழத்தின் தவிர்க்க முடியாத ஒரு நாவலாசிரியராக மிக குறுகிய காலத்தினுள் அவரால் பரிணமிக்க முடிகிறது. பிரதேச மொழி வழக்கினையும் வாழ்வியலையும் இயல்பு குன்றாது தனது நாவல்களில் உள்ளிருப்பதாலேயே அவரது புனைவுகள் உயிரோட்டமிக்கதாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தனவாகவும் திகழ்கின்றன. இப்பண்பு பெரும் பலமாக நின்று அவரது அனைத்து பனுவல்களையும் தூக்கி நிறுத்தி விடுவதோடு அவரது பனுவல்கள் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமும் ஆகின்றது. ஈழப் போராட்டத்தின் போது நிற்கதியான அபலைகள் பற்றியும், வெளிநாடு சென்று உழைக்கும் அங்கலாய்ப்பில் தன்னந்தனியாக பயணித்து இடைத்தரிப்பிடங்களில் காத்திருக்கும் காலங்களில் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி வயிற்றில் சிசுவுடன் கைவிடப்படும் யுவதிகள் பற்றியும் கரிசனையுடனும் மிகுந்த சமூக அக்கறையுடனும் தன் படைப்புகளை வடிவமைக்கும் உதயணன் இப்பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டடையும் வாசலையும் திறந்து வைப்பதாலேயே வாசகனுடன் மிக அணுக்கமான ஒரு நல்லுறவை அவரால் பேண முடிகிறது எனலாம். இத்தகு பொது பண்புகளை கொண்டனவாகவே உதயணனின் அநேக படைப்புகள் விளங்கிடினும், விதிவரைந்த பாதையிலே நாவலில் அவ்வம்சங்கள் சற்று தூக்கலாக இருந்து அதனை விறுவிறுப்பு மிக்க ஒரு வெற்றி நாவல் எனும் உச்சநிலைக்கு உயர்த்தி அரச சாகித்ய விருதினையும் வெல்ல வைத்து இலக்கிய வாழ்வில் உதயணனை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் சென்றிருக்கிறது. இக்கட்டுரையின் பேசு பொருளாகவும் ஆகியுள்ள உதயணனின் 2வது நாவலான விதி வரைந்த பாதையிலே எனும் இந்நூல் 2008 கொழும்பு 8 அருணா வெளியீட்டகத்தினரால் வெளிக்கொணரப்பட்டது. பவனியூரையும் அதன் அடித்தான பிரதேசங்களையும், அமைதியான பரந்த வயல்வெளிகளையும், அடர்ந்த காடுகளை கொண்ட கிராமங்களின் வனப்பையும், அந்நாட்களில் 2008 அப்பிரதேசத்து மக்களின் வாழ்வியலையும் இந்நாவல் மூலம் கண்முன் கொணர்ந்திருக்கிறார் ஆசிரியர். நெடுங்குளத்தில் துவங்கி சிங்கப்பூரில் இடைத்தரித்து ஈட்டில் லண்டனை நோக்கி நகர்ந்து செல்லும் இந்நாவலை அயற்சி தராத புனைவு மொழி மூலம் இயல்பாகவும் எளிமையாகவும் ஒரே சீராகவும் வழி நடாத்தி சென்று ஈட்டில் கதாநாயகி சைந்தவியின் மன ஓர்மத்திற்கும் மதிப்பளித்து அவளை ஒற்றை தாயாக முதன்மைப்படுத்தி நாவலை நிறைவு செய்திருக்கிறார் ஆசிரியர். நெடுங்குளத்து கதிரேசன் தனது ஏகமகள் சைந்தவியை லண்டனுக்கு அனுப்பி வைக்க அவாவுற்று பம்பைமடு ஆண்டனி அணுகுகிறார். ஆண்டன் நவீனினும் மற்றொரு முகவரின் பொறுப்பில் சைந்தவியை சிங்கப்பூர் ஊடாக லண்டனை அடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். சிங்கப்பூரிற்கு சைந்தவியை அழைத்து வந்த நவீன் அவளை தன்னுடன் தங்க வைத்து தன் மீது காதலுறும் வகையில் செய்து அவளை கர்ப்பிணியாக்கி விடுகிறான். சில மாதங்களின் பின் சைந்தவி வயிற்றில் சிசுவுடன் லண்டன் வந்தடைகிறாள். நவீன் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததை நாளடைவில் உணர்ந்த அவள் தன் கையறு நிலையை விளக்கி தந்தை கதிரேசனிடம் தொலைபேசியில் கதறி அழுகிறாள். ஆனால் தந்தையோ, இது நீயாக தேடிக்கொண்டது, இனி உனக்கு அப்புச்சியும் இல்லை அம்மாவும் இல்லை என கூறி அவளை மேலும் ரணப்படுத்தி விடுகிறார். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு வயிற்றில் பிள்ளையுடன் அவள் வாழ பழகிவிடுகிறாள். பக்கம் 134. இவ்வாறாக நாவலின் பிரதான கதையை கூறி செல்லும் உதயணன் நவரத்தினத்தாரின் மகள் பவிதா வேறு சாதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவனை காதலித்து அதன் விளைவால் தாய் தந்தைக்கு தெரியாமல் சென்று மணமுடித்து தனியாக வாழும் கிளை கதையை மற்றொரு தளத்தில் விரித்துச் செல்கிறார். இந்த வகையில் வேலை வாய்ப்பிற்காக தன்னந்தனியாக வெளிநாட்டுக்கு செல்லும் இளம்பெண்கள் படும் அளவற்ற இன்னல்கள் மற்றும் கொடூரமான அனுபவங்களை ஒரு தளத்திலும், கிராமப்புறங்களில் இன்னமும் கோலோச்சும் சாதிய ஆதிக்க மையத்தின் குரூர முகங்களையும் வக்கிரங்களையும் மறுதளத்திலுமாக உதயணன் உணர்வு நகர்வுடனும் உயிரோட்டத்துடனும் உண்மை போல் புனைந்துள்ள திறனானது நாவல் இலக்கியம் மீதான ஆசிரியரின் பரிபூரண பிரஜையினை வெளிப்படுத்துவதாயுள்ளது. ஆசிரியர் தன் புனைவாற்றலினால் கதை நிகழ்களத்திற்கே, அந்த நெழுங்குளம் பம்பை மடு பகுதிகளுக்கே வாசகரையும் அழைத்துச் சென்று விடுகிறார். மேலும் இப்புதினத்தில் பாத்திரங்களின் உள்ளத்து உணர்ச்சிகளை துன்பியலை தெளிவாக வெளிப்படுத்தும் புனைவு நடை பிரமிப்பை தருவதாயுள்ளது. நாவலில் வருகின்ற சைந்தவி, அவளது அப்புச்சி கதிரேசன், தாய் சரஸ்வதி, பவிதா, அவளது பெற்றோர்களான நவரத்தினத்தார் செல்லம்மா, சின்னத்தம்பியார் கனகமணி போன்ற பாத்திரங்கள் யாவும் கதையுடன் ஒன்றிப்போகின்றன. நாவலில் முழுக்க முழுக்க பவனியா, குடியிருப்பு, நெழுங்குளம் போன்ற பிரதேசத்து பேச்சு வழக்கினையே உதயணன் கையாண்டிருப்பது வாசகர்களை கதையுடன் ஒன்றிக்க செய்துவிடுகிறது. அடை மழை பெய்தால் வயலில் நிகழும் அழிவை எண்ணி கவலையுறும் நிலவுடைமையாளர்களது மனோநிலைகளை மிக நுணுக்கமாகவே நாவலாசிரியர் சித்தரித்துள்ளமையும் கவனத்தை குவிப்பதாக உள்ளது. தனியாக தாயகத்தை விட்டு சென்ற சைந்தவி ஆண்டுகள் 10 கழிந்த நிலையில் தன் மகன் பாரதியோடு மீண்டும் நாடு திரும்பிய வேளையில் வவுனியா வைத்தியசாலையில் நவீனை ஒரு மன நோயாளியாக காண நேரிடுகிறது. அவனால் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சியொருத்தியின் சகோதரன் அடித்த அடியில் மூளை பிசைக்கு போய் சிங்கப்பூர், கொழும்பு, தற்போது வவுனியா வைத்தியசாலை வரை அனுமதிக்கப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அவனை கவனித்து வந்த தாதி சாரதா மூலம் அறிந்து கொள்கிறாள் சைந்தவி. அந்த சாரதா கூட நவீனால் நிற்கதியாக்கப்பட்டவள் என்பதே இந்நாவலின் இறுதி திருப்பம். வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல எத்தனிக்கும் சைந்தவி, சாரதா போன்றவர்கள் எவ்வாறு தந்திரமாக முகவர்களின் பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதனை நேரடியாக சொல்லும் ஆசிரியர், அவர்களை முகவர்களுடன் தனியாக அனுப்பி வைக்கும் பெற்றோர்களும் இத்தகு சீத்துவ கேடுகளுக்கு காரணமாகிறார்கள் என்பதனை சூசகமாக சொல்லிவிடுகிறார். ஆனால் தாம் விடும் பிழைகளை ஏற்பதற்கு கதிரேசன் போன்றவர்கள் தயாராக இல்லை. அதை மனைவி சரஸ்வதி சுட்டிக்காட்டும் போதெல்லாம் மூடுவாய என்று மறுபக்கம் திரும்பிக் கொள்வார் கதிரேசன். இந்த வகையில் தமது தப்பினை ஏற்க மறுக்கும் பெற்றோருக்கு, குறிப்பாக தந்தையர்க்கு ஒரு வகை மாதிரியானதாக கதிரேசன் பாத்திரத்தை ஆசிரியர் உருவகித்துள்ளார் எனலாம். சைந்தவி மீதான கோபம் தணிந்து கதிரேசனும் சரஸ்வதியும் ஈட்டில் அவர்களை அரவணைப்பதாயும், கிளைக்கதையில் பவிதாவையும் சுரேஷையும் நவரத்தினத்தார் ஏற்றுக்கொள்வதாகவும் உதயணன் நாவலை நிறைவு செய்திருப்பார். இம்முடிவானது ஆசிரியரின் முற்போக்கான மனோநிலையை சுட்டி நிற்கிறது. ஆனாலும் அம்மனோநிலையை நாவலில் திணிக்காது பாத்திரங்களின் இயங்கு நிலையோடு வாசகர் வசமாக்கியிருப்பது கவனத்தை ஈர்ப்பதாயுள்ளது. பெற்றோர் தன்னை ஏற்றுக்கொண்ட நிறைவுடன் மீண்டும் லண்டன் புறப்பட தயாராகின்றாள் சைந்தவி. தான் தேடித் திரிந்த நவீனை கண்டுபிடித்துவிட்ட பூரிப்பு ஒரு வெற்றியாக தோன்ற, வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தை எதிர்பார்த்தவளாய் கட்டுநாயக்கா விமான நிலையம் செல்ல பாரதியுடன் காரிலேறி அமர்ந்தாள் சைந்தவி, முற்றுப்புள்ளி இல்லாத கேள்விக்குறியாக என நாவலை நிறைவு செய்கிறார் ஆசிரியர். ஏமாற்றுக்களாலும் ஏமாற்றங்களாலும் விரக்தியுற்று வாழ்வில் தான் எதிர்கொண்ட சவால்களால் மன முதிர்வுற்ற சராசரியான யுவதி சைந்தவியை எவர் தயவையும் இனி நம்பியிருக்க தேவையில்லை எனும் அளவிற்கு ஈட்டில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்ப தலைவியாக உதயணன் கட்டமைத்திருப்பதனை பாதிப்புற்ற அபலை பெண்களுக்கு அவர் வழங்கியிருக்கும் ஒரு பெருமானமாக புதுத்தெம்பாகவே பார்க்க முடிகிறது. பிறந்தகத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்றாலும் எங்களுக்கென்று சம்பிரதாயங்கள் பண்பாடுகள் எல்லாம் இருக்கு என தன் இனத்தின் கலாசார பாரம்பரிய விழுமியங்களை கைவிடாத சைந்தவியின் பண்பானது அப்பாத்திரத்தினூடாக உதயணனுடையதாக இருப்பினும் பரப்புரையாக அன்றி படைப்பிற்கு வலிச்சேர்க்கும் ஒரு செய்தியாகவே அது சொல்லப்பட்டிருப்பது நோக்கற்பானது. இந்நாவல் எழுதப்பட்ட 2008 ஈழத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளில் உச்சமாக திகழ்ந்தது உக்கிரமான ஈழப்போரும் அதன் விளைவிலான புலப்பெயர்வுமே ஆகும். உழைக்கவென வெளிநாடு செல்லும் நிலை மாறி உயிரை பாதுகாக்கவென வெளிநாடுகளுக்கு ஓடிய காலம் அது. போரின் உக்கிரம் இந்நாவலில் உள்ளிருக்கப்படாவிட்டாலும் அது பற்றி சைந்தவி மேற்கூறியவாறு சிந்திப்பதாய் 31 ஆசிரியர் குறிப்பிடுவது கவனத்தில் கொள்ளத்தக்கது. 1970 1983 ஜூலை வரை வீரகேசரி பிரசுரத்தினர் தொடராக வெளிக்கொணர்ந்த நாவல்கள் பல. அவற்றுள் பிராந்திய ரீதியிலான நாவல்கள் பெரிதும் வரவேற்பை பெற்றன. தூரத்து பச்சை, நிலக்கிளி, பிரளயம் போன்றன அவற்றுள் சில. மூட்டத்தின் உள்ளே, காட்டாறு, குருதிமலை போன்ற நாவல்களும் இந்த வகைமைக்கு உட்பட்டனவே. அவ்வகை நாவல்களை வாசிக்கும் போது துளிகூட சலிப்பு தட்டாது. முதல் சில பக்கங்களிலேயே எமை உள்ளிழுத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவை அந்நாவல்கள். ஏறத்தாழ அவ்வாறான ஒரு உணர்வையே உதயணனின் விதிவரைந்த பாதையிலே நாவலும் ஏற்படுத்தியது. மொத்தத்தில் துணை ஏதுமின்றி தனியாக புலம்பெயரும் பெண்களின் பாதுகாப்பு பற்றியும் ஆதிக்க சாதியினரின் மனோபாவங்கள் குறித்தும் பேசும் இந்நாவலிற்கு ஈழத்து நாவல் வரிசையில் சிறப்பானதொரு இடம் உண்டு. ரணம அந்திமாவத்த எனும் மகுடத்தில் சிங்கள மொழியில் இந்நாவல் மொழிபெயர்க்கப்பட்டமை இலக்கிய வழியில் அது பெரும் முக்கியத்துவத்தை உணர்த்தி நிற்கின்றது. இந்நாவலுடன் உதயணனின் மேலும் 3 நாவல்கள் சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தவிர இவரது நாவல்கள் இந்தியிலும் மலையாளத்திலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அறிய கிடைக்கின்றது. வலியின் சுமைகள் எனும் நாவலினை ஆசிரியரே ஏக காலத்தில் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார். இந்த வகையில் இதுவரை வெளிவந்த நாவல்களில் அதிக மொழிகளிலே மொழிபெயர்ப்பிற்குள்ளாகிய நாவல்களின் சொந்தக்காரன் எனும் பேரிற்கும் பெருமைக்கும் வவனியூர் உதயணன் உரித்தாகின்றார். விருதுகள் பலவற்றை வென்ற உதயணன் இலண்டன் தமிழிலக்கிய நிறுவகமும் இலங்கை தமிழிலக்கிய நிறுவகமும் இணைந்து செயற்படுத்தும் இரா உதயணன் இலக்கிய விருது எனும் அமைப்பின் மூலம் சிறந்த படைப்பாளிகளை தேர்வு செய்து அவர்களது நூல்களுக்கு விருதுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்தும் வருகிறார். இந்த வகையில் இளம் தலைமுறையினர் முதல் மூத்த எழுத்தாளர் வரை அனைத்து இலக்கியவாதிகளையும் கௌரவித்து வரும் சிறந்ததொரு இலக்கிய செயற்பாட்டாளராகவும் உதயணன் இயங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் 29 29/4/2025 அகவை 65 நிறைவு செய்யும் வவனியூர் உதயணன் நீடு வாழ்ந்து இலக்கிய உலகிற்கு வளம் சேர்க்க வல்ல இன்னும் பல நூல்களை வெளிக்கொணர வேண்டியும் ஈழத்து இலக்கியவாதிகளுக்கு ஆதரவு நல்கி வரும் தனது அரிய இலக்கிய பணியினை மேலும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டியும் மனதார வாழ்த்துவோமாக. இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். வவனியூர் இரா உதயணனின் விதிவரைந்த பாதையிலே நாவல் பற்றிய அறிமுகம். எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.
அருமையான ஒரு விமர்சன அரங்கம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய தினம் இந்த நிகழ்வில் வவனியூர் இரா உதயணனின் விதி வரைந்த பாதையிலே என்னும் நூலின் விமர்சனத்தை எழுதி வழங்கியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன். இதனை வாசித்து அளித்தவர் எங்கள் மூத்த அறிவிப்பாளினி மதிப்புக்குரிய திருமதி ஆனந்த ராணி பாலேந்திரா அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறிக்கொண்டு நாங்கள் இனி இணைய காத்திருப்பது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இன்றைய நேயர் நிகழ்வு. இன்றைய நேயராக எங்களோடு இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய ஜெர்மனியில் இருந்து சுரேஷ் அவர்களை அன்பாக வரவேற்று கொள்கின்றேன். ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணா, அமுதா அக்கா மற்றும் இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்க இருக்கும் நீராக்கா, எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும், வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இடம்பெற இருக்கும் இன்றைய நேயர் நிகழ்வில் எனக்கு பிடித்த பாடல்களையும் அதற்கான கருத்துக்களையும் எழுத சந்தர்ப்பம் வழங்கிய ரவிஷான் அண்ணாவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நேயர் நிகழ்வினை தொகுத்து சிறப்பாக வழங்க இருக்கும் நிராக்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நேயர் நிகழ்வை கேட்டு ரசித்து வாழ்த்துக்களை வழங்க இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றேன் என்று ஜெர்மனியில் இருந்து சுரேஷ் அவர்கள் தன்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்து இருக்கின்றார். அவருடைய முதல் பாடலுக்குரிய விளக்கம். சிறப்பான வரிகளை கொண்ட அழகான பாடல் இது. சின்னக்குயில் சித்ரா அம்மா முதல் முதலில் பாடிய தமிழ் திரைப்பட பாடல் இது. அருமையான காட்சிகளுடன் இடம்பெற்ற பாடல். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பாடல். அர்த்தமுள்ள வரிகளுடன் அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்ட இந்த பாடலை இன்றைய தினம் உங்கள் அனைவருடனும் கேட்டு இணைந்து கேட்க ஆசைப்படுகின்றேன். ஜெர்மனியில் இருக்கும் சுரேஷுக்கு மட்டுமில்லை, இங்கு விம்பிள்டன் கலையகத்தில் இருக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த பாடல் மிக மிக பிடிக்கும். அப்படி என்ன ஒற்றுமையோ தெரியவில்லை இருவருக்கும். வைரமுத்துவின் வரிகள் அல்லவா அதுதான் என்று நினைக்கின்றேன். இளையராஜாவின் இசையில் வந்த நீதானே அந்த குயில் திரைப்படத்தில் இருந்து கங்கை அமரனோடு இணைந்து சித்ராமா பாடிய அந்த பூஜைக்கு ஏத்த பூவிது பாடலோடு இணைவோம்.
கேட்கிற போகும் புள்ளி மான மல்ல வேட்டி கேட்ட பூவிது, நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. போதாது புள்ள கஞ்சாட போல ஒரு பாஷ இல்ல.
சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு பாடற, பொட்டி போன கொடுமைக்கு சீப்பு தேடற.
என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்திர, கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்திர.
பூஜைக்கு
Music and sad ass.
அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சுரேஷ் அவர்களின் முதல் பாடல் தெரிவாக வந்த பாடல் இன்றைய நேர் நிகழ்வில். அடுத்ததாக அவர் தெரிவு செய்த பாடல், இந்த பாடல் மிகவும் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் பாடலாக அமைந்திருக்கிறது. நவரச நாயகன் கார்த்திக் அவர்களின் நடிப்பும் சௌந்தர்யாவின் நடிப்பும் பிரம்மாதம். நல்ல இயற்கை காட்சிகளும் அழகாக இருக்கின்றன. எனக்கு பிடித்த பாடலை உங்கள் அனைவருடனும் கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார். பொன்னுமணி திரைப்படத்தில் இருந்து ஆர் வி உதயகுமார் வரியில், இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அருமையான அந்த பாடல். நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று யாரென்று கேட்டு பார்ப்போம். சுரேஷின் நெஞ்சுக்குள் இருக்கின்றது.
நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேறும் தெரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொன்னுமணி, நெஞ்சுக்குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
என் தாளம் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி,
பாரு கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
அழகான ஒரு பாடல், நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சுரேஷ் கூறி நிற்கின்றார் அபிராமியே என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல். இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்? எனக்கு விஜயகாந்த் என்றால் பிடிக்கும், அவருடைய பாடல்களை கேட்பதும் உண்டு. இந்த படத்தில் சுகன்யாவுடன் நடித்த இந்த பாடல் எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால் இன்றைய தினம் உங்கள் அனைவருடனும் இணைந்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார். சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் வந்த பாடல் இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பிபி ஐயாவும் சுசிலா அம்மாவும் பாடிய அழகான அந்த முத்து மணி மாலை வாங்கி கொடுத்திருப்பார் என்று நினைக்கின்றேன் சுரேஷ் அபிராமிக்கு, அப்படித்தானே?
தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன போதானே புது சந்தனமும் நீதானே
9 SRS தமிழ் வானொலியின் நேயர் கலாய்ப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வினோத வேடிக்கை நிகழ்வுகளுடன் நேரலையில் உங்கள் அன்பின் ரவிசானுடன் இணைந்து சிறப்பிக்கின்றார் உங்கள் அன்பு அமுதா ரவிசான். SRS தமிழ் வானொலியின் நேயர்கள் அனைவரையும் மனக்கவலைகள் மறந்து கலகலப்பாக சிரிக்க வைக்க உங்கள் அன்பு அமுதா ரவிசான் இணைகின்றார். உங்கள் அன்பின் ரவிசானுடன் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நேரலையில் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 0044 75 49 00 43 00.
அருமையான ஒரு பாடல் விஜயகாந்த் சுகன்யா நடித்த ஒரு திரைப்படத்தில் இருந்து அருமையான பாடலை இன்றைய நேராக இணைந்து சிறப்பித்து கொண்டு இருக்கும் சுரேஷ் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் 2 நாட்களுக்கு முன் தன்னுடைய மனைவி பிறந்த நாளை கொண்டாடியபடியால் அவருக்காக இந்த பாடல்கள் எல்லாத்தையும் அள்ளி வழங்கி கொண்டு இருக்கின்றார் போல்தான் தெரிகிறது. பாடல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது. சரி, இந்த பாடல் இல்லாமல் சுரேஷின் பாடல் தெரிவு இருக்கவே மாட்டாது. 2 பாடல்கள் நிச்சயமாக சுரேஷின் பாடல் தெரிவுகளில் வரும். அதில் ஒன்று இந்த பாடல். என்ன பாடல் என்று நினைக்கின்றீர்கள்? வதனி சொல்லுங்க பாப்பம். இந்த அருமையான அழகான பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏதோ எனக்கு தெரிந்தவரை சும்மா ஒரு சில வரிகளை பாடுவது உண்டு. இது உலக நாயகனின் நடிப்பு, எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என்ன இன்னும் பதிலை காணல வதனின்ற ரேவதி அவர்களின் நடிப்பும் அருமை. உன் கழுத்தில் மாலையிட உன் இரண்டு தோளை தொட என்ன தவம் செய்தேன் நானே மாமா என்னும் வரிகள் என் மனதை கவர்ந்து விட்டன. இந்த பாடலை எனது திருமண நாளுக்கு நிராக்கா அருமையாக ஒரு வீடியோவை எமக்காக செய்திருந்தார். அதுவும் இந்த பாடல் ரவிஷான் அண்ணாவின் குரலில் வந்த பாடல். அவரின் குரல் வந்த பாடலை தாருங்கள் அக்கா, ரவிஷான் அண்ணாவின் குரலில் வந்த பாடல். அடடா, இது வேறையா? நான் இப்போ அந்த பாடலை எங்கே போய் தேடி பிடிக்கிறது என்று தெரியவில்லை. அது எப்போ எங்கே தேடி எடுத்தேனோ அந்த பாடல். சரி, எதுக்கும் சற்று பார்க்கின்றேன். தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் கமலஹாசனோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய அருமையான ஒரு பாடல் இது. ரவிஷான் அண்ணாவின் குரலில் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். சரி, கேட்டு மகிழ்வோம். ரவிஷான் அண்ணாவின் குரல் அவருக்காக என்னுடைய வங்கி கணக்கில் அவருடைய பாடல் இருக்கும் என்று நினைக்கின்றேன். திறந்து பார்ப்போம்.
பழகி மஞ்சச்சேகம் பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனங்கூடு இல்லையே மறக்குமாமே எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடமானேவா பழகி மஞ்சச்சேகம் பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனங்கூடுதில்லையே. நீச்சிருக்க தத்தளிச்சே தான் இருக்க ஒன்னெனப்பில் நாம் பொறுச்சேன் தாமரைய உன்னவன கூயில பேட குயில் கூவையில உன்னுடைய வேதனையே நான் அறிஞ்ச உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளத்தோட என்னதவோ செஞ்சேனுங்கோ மாமா வண்ண கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே மானே உள்ள மட்டும் வழியே மானே இஞ்சிகேடு பழகா மஞ்சச்சேகம் பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மன்னங்கூடுதில்லையே இஞ்சிகேடு பழகி மஞ்சச்சேகம் பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனங்கூடுதில்லையே அடிக்கிற காத்த கேளு அசையிற நாத்த கேளு அடிக்கிற ஆத்த கேளு நீதான் இஞ்சி ஏடு பழகி மஞ்சச்சேகம் பழகி
கள்ளச்சேரி பழகி மறக்க மனங்கூடுதில்லையே.
மஞ்சச்சவா பழக இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே.
அபிராமி இப்படி தான் காட்டில் இருந்து பாடியிருப்பாவோன்று நினைக்கிறேன் நான். அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்திருக்கிறார் சுரேஷ் அவர்கள். ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் வந்த பாடல் அழகாக அந்த பாடலை பாடி வழங்கிய மாஸ்டருக்கும் அன்பு வாழ்த்துக்களை கூறி கொண்டு அடுத்த பாடல் தெரிவுக்குள் செல்ல காத்திருக்கின்றேன். இந்த பாடலும் மனதுக்கு இதமாகவும் அர்த்தமுள்ள வரிகளை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. வாழ்க்கை என்பது கடந்து செல்லும் ஒரு பயணம். அதை வாழ்கின்ற முறையில் தான் அமைந்திருக்கின்றது. உண்மையான காதல் கடைசி வரைக்கும் நிலைக்கும் என்பது என் கருத்து. அந்த அழகான பாடலை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் உங்கள் அனைவருடனும் கேட்க விரும்புகின்றேன் என்று சிந்து நதி பூ என்ற திரைப்படத்தில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் சௌந்தர்யன் அவர்களின் இசையில் வந்த பாடல் மனோ அவர்களோடு எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடலோடு இணைவோம்.
அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலர்ந்த மலர மறைச்சா நல்ல
வரிகள் வைரமுத்துவின். சுரேஷுக்கு அவருடைய வரிகள் பிடிக்கும் போல் தெரிகிறது. அழகான பாடல், அற்புதமான வரிகள் நிறைந்த ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் சுரேஷின் தெரிவில். அடுத்த பாடல் தெரிவு. இந்த பாடலும் அருமையிலும் அருமை. கமல் இளமையில் தனி அழகு. அவர் இப்பவும் அழகுதான், இதில் என்ன குறைச்சல். நடிகர் சரண்யா அவர்களின் அமைதியான நடிப்பும் கண்களை கவரும் வகையில் அமைந்திருக்கின்றது இந்த திரைப்படத்தில். கடல் காட்சியும் அதில் இரண்டு காதல் ஜோடிகளின் புரிதலும் மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். நிராக்கா, இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் தானே? உங்கள் அனைவருடனும் இணைந்து கேட்போமா இந்த பாடல். பாடல்கள் பொதுவாக பிடிக்கும், அதுவும் கமலஹாசனின் பாடலை நிராக்காக்கு பிடிக்குமான்னு கேட்டால் எப்படி? இது இந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாது. சுரேஷ் அருமையான ஒரு பாடல், அதுவும் இந்த திரைப்படத்தில் இருந்து. நாயகன் திரைப்படத்தில் இருந்து புலமை பித்தனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மனோ அவர்களும் கே எஸ் சித்ரா அம்மாவும் பாடிய நீயொரு காதல் சங்கீதம். ஆஹா, என்ன ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்வோம். சுரேஷ் உங்களோடு இணைந்து நானும் ரசிக்கின்றேன்.
யாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போ
நீ ஒரு காதல் சங்கீதம்
நீ ஒரு காதல் சங்கீதம் சங்கீதம் சூத்தும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீயேன் சூத்துகிறாய்
தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீயேன் ஊற்றுகிறாய்
கடற்கரை காற்றே கடற்கரை காற்றே வழியை விடு தேவதை வந்தாள் என்னோடு
மணல் வெளியாவும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே தினமும் பயணம் தொடரட்டுமே
நீ ஒரு காதல் சங்கீதம் சொன்னால் தெய்வீகம்
நீ ஒரு காதல் சங்கீதம்
அருமையான ஒரு பாடல் கேட்டு ஒரு அழகான அமைதியான ஒரு இசையோடு அந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் சுரேஷ், இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. இந்த பாட்டு சும்மாவே மல்லிகைப்பூ விற்கிற விலை இங்கே, இந்த பாடல் கட்டாயம் தேவையா? வாங்கி கொடுக்குறேன் நீங்களா மல்லிகைப்பூ? ஜெர்மனியில் அது கிடைக்குமா அல்லது அடுத்த முறை வாங்கி அனுப்பி விடவா? அருமையான அடுத்த பாடலுக்குரிய விளக்கம், சத்யராஜ் சுகன்யா இருவரின் நடிப்பு மிகவும் அழகு. உண்மையில் கணவன் மனைவி இருவருக்கும் எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் புரிந்துணர்வும் பாசமும் இருந்தால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை இனிய தானதாகவே இருக்கும். இளமையில் ஒரு அழகு என்றாலும் முதுமையில் ஒரு அழகுதான் எல்லாவற்றிற்கும் அன்பு ஒன்றே காரணம். இந்த பாடலை என் விருப்ப பாடலாக கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார் இந்த பாடலை. நான் அடிக்கடி தமிழ் கடைக்கு போகும்போது இந்த பாடல் அங்கு ஒலித்து கொண்டிருக்கு. நானும் அந்த பொருட்களெல்லாம் வாங்கி பணம் செலுத்தி வெளியில் வரும் வரைக்கும் முணுமுணுத்து கொண்டு தான் நானும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டு வருவது. பெரும்பாலும் அந்த கடையில் இந்த பாடலை போட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். அருமையான ஒரு பாடல். என்ன பாடல் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை போல கிடக்கு வதனி ஸ்ரீதரன், இல்லாட்டி இப்போ வந்த எழுதியிருப்பா. சரி, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சேனாதிபதி என்ற திரைப்படத்தில் வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் அடரா வந்து எழுதிட்டா. சரி, எஸ்பிபி ஐயாவும் சித்ராமாவும் பாடிய அந்த மூணு முளம் மல்லிகைப்பூவோடு இணைவோம். அருமையான ஒரு பாடல். உண்மையில் கேட்க கேட்க அந்த வரிகள் அற்புதமாக இருக்கும். அடுத்த முறை நான் ஜெர்மனிக்கு போகும்போது மூணு முளம் மல்லிகைப்பூவோடு தான் போகிறது. ஆனால் சரியான விலையாச்சே.
மல்லிகைப்பூ என்ன முட்டை, மூணு முளம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டை கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேட்குதடி. மல்லியப்பூ என்ன முட்ட சொல்லி கேட்குதே, நான் காவலுக்கு மட்டும் இல்லை கட்டிலுக்கும் கட்டி காரண்டி, நான் சுடக்கெடுக்க சொல்லி காரண்டி, நீ கிட்டவாடி மூணு மூணும் மல்லியப்பூ என்ன முட்ட கண்ணால் பார்க்குதே, முட்ட கண்ணு மல்லியப்பூ என்ன முட்ட சொல்லி கேட்குதே.
மற்றும் பல்சுவையை நிகழ்வுகளோடு நேரலையில் உங்களோடு உங்கள் அன்பின் ரவிசான் எந்த தடங்களுமின்றி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரலில் பாடி SRS தமிழ் வானொலியின் ஊடாக கேட்க வேண்டுமா? 00044745 49 00 00 அழைத்து உங்கள் அன்பின் ரவிசானுடன் இணைந்து பாடுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வினூடாக இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. தொலைபேசி இலக்கம் 00 44745 49 00 43 00.
அருமையான அந்த மல்லிகைப்பூ பாடலோடு இணைந்து சிறப்பித்தவர் இன்றைய நேராக திகழும் ஜெர்மனியில் இருந்து சுரேஷ் அவர்கள். அவருக்கு நன்றிகளை கூறி அழகான பாடல்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார். அதற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்குள் செல்கின்றேன். அருமையான அற்புதமான தனது காந்த காந்தர்வ குரலினால் பாடியுள்ளார் பாடும் நிலா ஐயா அவர்கள். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத பாடல் இந்த திரைப்படத்தில். அருமையான காட்சிகளும் கடல் அலைகளுக்கு நடுவில் ரீங்காரமாக ஒலித்த அந்த குரல், மறைந்தாலும் அவர் தந்துவிட்ட அத்தனை பாடல்களும் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாடலை பாடும்போது அருமையாக தன்னை மறந்து பாடுகின்றார் பாலு ஐயா. இந்த பாடலையும் உங்கள் அனைவருடனும் இணைந்து கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார். கேளடி கண்மணி திரைப்படத்தில் இருந்து கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்பிபி ஐயாவின் குரலில், மண்ணில் இந்த காதல் இன்றி யாருமே வாழ முடியாது. நிச்சயமாக
மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணு பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணில் பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி, சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும், சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும். கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ? கட்டிய பவழமும் பொத்து மலர் அற்புதங்களும், குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும், வில்லேனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும். எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. முடி முதல் அடிவரை முழுவதும் சுகந்தரும், விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவளல்லவா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்டிப்பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல்
அருமையான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் சுரேஷின் பாடல் தெரிவுகளில் இரண்டாவது பாடல் இது. எப்பவும் இருக்கும் ஒரு பாடல். என்ன பாடல் என்று சொல்லுங்க பார்ப்போம் மதனி. இந்த பாடலும் என் மனதை கவர்ந்த அழகான பாடல், அற்புதமான வரிகளுடன் கூடிய கமலஹாசன் ரோஷினி அவர்களின் நடிப்பு அருமையிலும் அருமை. இனி சொன்னா கண்டுபிடிச்சிருவா. இந்த பாடலில் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற வரிகள். ஆகா, அருமையான வரிகள். ஆனாலும் கமலஹாசனின் குரலில் கேட்கும் போது இன்னும் இனிமையாக உள்ளது. இந்த பாடலை எமது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இன்றைய தொகுப்பாளினி நிரா அக்கா மற்றும் உறவுகள் ஆகிய உங்கள் அனைவருடனும் சேர்ந்து கேட்டு பார்ப்போமே என்று தந்திருக்கின்ற. ஆமாம், நான் வசனத்தை வாய்ச்ச போல கண்டுபிடிச்ச பிரியோசனம் இல்லை, அதுக்கு முன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். குணா திரைப்படத்தில் இருந்து வாலி அவர்களின் வரிகளில் இளைய ராஜாவின் இசையில் கமலஹாசனோடு எஸ் ஜானகி அம்மா இணைந்த அருமையான பாடல் கண்மணி அன்போடு காதலன். எப்படி இருக்கின்றான் கேட்போம்.
அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல். இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
அதான்,
அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
அதையும் எழுதணுமா?
இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே
நான் அபிராமிக்காக அந்த பாடல் ஒலித்து சென்றது சுரேஷ் அவர்களின் தெரிவில் என்று கூறினால் மிக ஆகாது. அடுத்த பாடல் தெரிவு சிறப்பான வரிகளை கொண்ட இந்த பாடல் விஜயகாந்த் சிம்ரன் நடிப்பில் நடிப்புகள் சிறப்பாக இருந்தன. மிகவும் மனதுக்கு இதமான பாடலாக என்னை மனதை வருடி சென்ற பாடல் இது. இந்த பாடலை இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் உங்கள் அனைவருடனும் இணைந்து கேட்க ஆசைப்படுகின்றேன். கண்ணப்பட போகுதையா திரைப்படத்தில் இருந்து கலைக்குமார் அவர்களின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் எஸ் பிபி ஐயா சித்ரா அம்மாவின் குரலில் வந்த அந்த மனசை எங்கே தேடுவோம் பார்ப்போம்.
காத்து தண்ணி அழிதா குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப இனிக்குது.
உங்களோடு ரவிஷான்
அருமையான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் சுரேஷ் அவர்களின் தெரிவில். கமலஹாசன் அவர்களின் அமர்க்கலமான நடிப்பு இந்த பாடலின் காட்சிகளில். பச்சை மரங்களும் அதற்கிடையே கொடிகளும் அழகாக இருக்கின்றது. கமல் சகலகலா வல்லவன் அல்லவா? அவரின் நடிப்பை பல சமயங்களில் நான் பார்த்து வியந்ததும் உண்டு. ஆகவே இந்த பாடலை உங்கள் அனைவருடனும் இணைந்து கேட்போமா என்று கேட்டிருக்கின்றார். கட்டாயம் கேட்போம். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் வாலியவர்களின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அந்த பாடல் எந்த பாடல்?
பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம்.
சுகவாசம் அடையும் போது எப்போதும் தொட்டு பே
வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் சட்டத்தான் அப்பப்பா.
அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வதனி ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார். இந்த பாடலை மாஸ்டரோடு இணைந்து பாடி இருக்கின்றீர்களா என்று. இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பாடுவதற்கு. பார்ப்போம், எதிர்காலத்தில் பாட முடிந்தால். எங்கே இப்போ பாடுறது, பாடுறதுக்கு பயிற்சி தான் தான் தானே பாடுறதுக்கு. அருமையான ஒரு பாடல் தான் கேட்டு மகிழ்ந்தோம். சரி, அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். அற்புதமான வரிகளால் இந்த பாடலை எழுதி உள்ளார் வாலி ஐயா. எனக்கு மிகவும் பிடிக்கும் பெண் என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி. இந்த வரிகள் மிகவும் சிறப்பான வரிகளாக இருக்கின்றன. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். இன்றைய தினம் என் அருமை மனைவி பெண்ணென்ற ஒருத்தி அபிராமி சுரேஷுக்காக இந்த பாடலை உங்கள் அனைவரோடும் இணைந்து கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார். திருமதி பழனிசாமி திரைப்படத்தில் வாடியவர்களின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி ஐயாவின் குரலில். கொலுசு சத்தத்தோடு வீடு முழுக்க ஓடி திரிகின்றாரோ என்னவோ.
கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு, சில்லன்னு பூத்த செவ்வரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சரதான். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும்.
Thank you.
கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்
சப்ப சிலை என்று கூறுகின்றார் அபிராமி சுரேஷை ஜெர்மனின் சுரேஷ். சரி, அடுத்த பாடல் அழகான ஒரு பாடல், அருமையான காட்சிகளுடன் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாக்யராஜ் சோபனா அவர்களின் தத்ரூபமான நடிப்பு, காதலின் தவிப்புகளும் அதன் ரசனைகளும் சிறப்பாக இருக்கின்றன. எனவே இப்பாடலை உங்கள் அனைவருடனும் இணைந்து கேட்க ஆசைப்படுகின்றேன். இது நம்ம ஆளு திரைப்படத்தில் புலமை பித்தனின் வரிகளில் பாக்யராஜ் அவர்களின் இசையில் எஸ்பிபி ஐயாவும் சித்ரா அம்மாவும் பாடிய பாடல், அருமையான ஒரு பாடல்.
இதுதான் காதலா அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளேதோ ராகம் கேட்குது, கண்ணு ரெண்டும் தாமா தாளம் போடுது.
கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க, நேரோ நல்ல நேரும் ஒரு கூறச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும்.
Thank you.
வண்ணம் அழகிய ரோசாப்பு கண்ணி சிரிக்குது ஊதாப்பு உதட்டில் உதிரும் தேன் முல்லைப்பு சேலைய கட்டுச்சு தேவதை பாதங்கள் பூமியில் ஒட்டுச்சு நித்தம் ஹீரோவினில் வித்தை பாடிக்கையில் ரசிச்சு பழகும் அழகு
அருமையான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் சுரேஷின் தெருவில். அற்புதமான நடிப்பு கமலஹாசன் ஸ்ரீதேவி இருவரும். பாடலை கேட்கும் போது காதுகளுக்கு இனிமையாகவும் திரைப்படத்தை பார்க்கும்போது கண்களை கவரும் வகையிலும் இருக்கின்றன. இந்த வரிகள் எனக்கு பிடித்திருக்கின்றன. என் கண்ணில் நடமாடும் சிவகாமியே, அன்பில் உருவான அபிராமியே. ஆஹா, வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு பார்த்தா இந்த போல கண்ணுக்குள்ளே நடக்குது போல இருக்கு. அழகான இந்த வரிகளை கொண்ட பாடல் இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஊடாக எங்கள் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவர் காதுகளுக்கும் இனிமையாக ஒலிக்கட்டும் என்று அந்த பாடலை தந்திருக்கின்றார். வாழ்வே மாயம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசை அமைத்த வாலியின் வரிகளில் வந்த பாடல். எஸ்பிபி ஐயாவும் ஜானகி மன்னிக்க வேண்டும், வாணி ஜெயராம் அம்மாவும் பாடிய அந்த பாடல். சுரேஷின் கண்களுக்குள் நடமாடும் அந்த அபிராமிக்காக.
ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா, பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. சொல்லிவிடம்மா, பாவி கொடம்மா. கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா.
அருமையான ஒரு பாடல் கேட்ட மகிழ்ந்தோம். சுரேஷின் தெரிவில் அவருடைய இன்றைய நேர் பாடல்களில் இறுதி பாடல் தெரிவாக வருகின்ற பாடல் அற்புதமான கமலஹாசனின் நடன அபிநயத்துடன் எல்லோர் மனங்களையும் வருடி செல்லும் ஒரு பாடல். இது சொல்வதற்கே வார்த்தை இல்லை. இந்த பாடலை இவ்வளவு நேரமும் இன்றைய நேயர் நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அபிநய சுந்தரி ஐதப்பா இருந்து கமலஹாசனின் தீவிர ரசிகை நிராகாவிக்கு நான் தெரிவு செய்த பாடலாக அமையட்டுமே என்று தந்திருக்கின்றார். ஆமாம், அருமையான ஒரு பாடல். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்படமும் திரைப்பட பாடலும் சலங்கையொளி திரைப்படத்தில் வைரமுத்துவின் வைர வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாலசுப்ரமணியம் ஐயாவும் சைலஜா அம்மாவும் பாடிய அந்த நாத வினோதங்கள். மிக்க நன்றிகள் சுரேஷ், அருமையான பாடலை எனக்காகவும் வழங்கிய மிக்காக.
ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ.
சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதும் அதில் மனம் போய்வதும் வீடு பேறு தருமே. பாவங்களில் பழகுவதே கானங்களே கலைய செய்வே. பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே. உடலோடு உயர்வங்கள் இணைகிற அவமிடுத்தாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே.
நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம். அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்
திரநாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே.
மனம் போய்வதும் வீடு பேரு தருமே.
அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலையும் எனக்காகவும் வழங்கிய சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான பாடல் தெரிவுகள், அழகான விளக்கங்களோடு இன்றைய பாடல் தெரிவை இன்றைய நேயர் நிகழ்வின் ஊடாக வழங்கி சிறப்பித்த ஜெர்மனியில் வசிக்கும் சுரேஷ் அவர்களுக்கும், அவர் இந்த பாடல்களை அவருடைய அன்பு காதலி மனைவிக்காக இந்த பாடல்களை எல்லாம் வழங்கியிருந்தார். சரி, இருவருக்காகவும் இந்த அன்பும் காதலும் உங்கள் இருவர் வாழ்விலும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும், பல்லாண்டு காலம் என்று வாழ்த்தி கொண்டு உங்கள் இருவருக்காகவும் என் தெரிவில் அருமையான ஒரு பாடல் பரிசு.
வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் குடிவாழ தனவாழ குடித்தன புக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சி.
பெண்ணிட்டாள் காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ அம்பிகை இங்கொரு கன்னிகை என்றொரு உருவம் எடுத்து உலவி நடந்து வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் இன்றும் அவள் ஆட்சியே நண்பா பெண் பாவை கண் வண்ணம் கள்ளம் இல்லாத பூவண்ணம் கண்டேன் சிங்கார கைவண்ணம் தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம் பந்தம் சொந்தம் இல்லாமல் வந்தது இங்கொரு வண்ணமயில் வீடு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது புன்னகையில் மயங்கினேன் சபாஷ் ஆ சத்திகரிணி சக்கரிணி சகரிணி சகரகரிணி பனிதம பணி வழி நேராக ஆக்கி வைத்தார் என்னையும் சீராக மாற்றி வைத்தாள் என் வழி நேராக ஆக்கி வைத்தாள் என்னையும் சீராக மாற்றி வைத்தாள் தெய்வீகமே பெண்ணானதோ நான் காணவே தேர் வந்ததோ மங்கள பொங்கிடும் மந்திர புன்னகையிடலில் வழிய இனிமை வினைய வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் இன்றும் அவள்ளாட்சியே அடியேனின் குடிவாழ தனவாழ
அருமையான ஒரு பாடல் பரிசாக சுரேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆமாம், இன்றைய தினம் இன்றைய நேயர் நிகழ்வின் ஊடாக சிறப்பான பாடல்கள் அனைத்தையும் அழகான கருத்துக்களோடு வழங்கிய ஜெர்மனியில் வசிக்கும் சுரேஷ் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு அழகான பாடல் தெரிவுகளை வழங்கியிருந்தார். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறி என் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி கொண்டு இன்றைய தினம் இந்த நேரலை நிகழ்வை நான் நிகழ்த்துவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கும் வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டருக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இத்தனை மணி நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இணைந்து சிறப்பித்து கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நாளைய தினம் உங்கள் அனைவரோடும் சிறப்பான ஒரு கவிதையும் கானமும் திலக் மகேந்திர ராஜாவின் கவிதையும் கானத்தோடு இணைந்து நேரலையில் உங்களை மகிழ்விக்க நான் வருவேன். அத்தோடு இன்னொரு தகவலையும் உங்களுக்கு தற்பொழுதுதான் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நான் உங்களுக்காக முகநூலிலும் குழுவிலும் பகிர காத்திருக்கின்றேன். லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் ஃபா டிவியின் முற்றத்து மலர்கள் நிகழ்வு 292 நிகழ்வு நாளை இடம்பெற இருக்கின்றது. இதில் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய கலாபூஷணம் சங்கீத வித்வான் திருமதி வக்சலா தேவி சங்கர நாராயணன் அம்மையார் அவர்கள் இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார். இந்த வானொலி நிகழ்வினை முன்னெடுத்து செல்லும் சாந்தினி அவர்கள் ஜெர்மனியில் வசிக்கின்றார். அவருக்கு அன்பு கலந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னர் என்னை ஒரு முறையும் ரவிஷான் மாஸ்டரையும் ஒரு முறை அழைத்திருந்தார்கள். இம்முறை அம்மாவை அழைத்து நேர்காணலில் நடத்த இருக்கும் அவர்களுக்கும் பாமுகம் வானொலிக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய இணையதள இணையும் வழி இலக்கங்கள் உங்களுக்கு நான் பகிர்கின்றேன். நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம், அவரோடும் அவர்களோடு கேள்விகள் கேட்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். நாளை ஐக்கிய ராச்சிய நேரத்தின்படி மாலை 6 மணி, ஐரோப்பிய நேரத்தின்படி மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்கள் இடையில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம், கேள்விகள் கேட்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். முடிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஜூம் இணைய வழி ஊடாக 5207153995 என்ற ஐடியின் ஊடாக நீங்கள் பாஸ்வேர்ட் லண்டன், அதாவது LON345 என்று பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு தகவல்களை அறியத்தாரேன். முடிந்தால் இணைந்து அம்மாவை சிறப்பாக வாழ்த்தி சிறப்பியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு அம்மாவுக்கும் அன்பு வாழ்த்துக்களை நாங்கள் கூறி மகிழ்கின்றோம். சிறப்பாக என் நேரலை நேர்காணல் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை கூறி நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. அனைவரும் அன்பாக பயணியுங்கள். அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நீரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே.
எங்கெங்குமே போகின்றதே.